ப்ருகுர்வை வாருணிஹி. வருணம் பிதரமுபசசார. அதீஹி பகவோ ப்ரஹ்மேதி. தஸ்மா ஏதத் ப்ரோவாச. அன்னம் ப்ராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோ வாசமிதி. தகும் ஹோவாச. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே. யேன ஜாதானி ஜீவந்தி. யத் ப்ரயந்த்யபிஷம் விஷந்தி. தத் விஜிஜ்ஞாஸஸ்வ. தத் ப்ரஹ்மேதி. சதபோதப்யத.
மூன்றாவது வள்ளியில் வர இருக்கின்ற கருத்துக்கள் தபஸ் என்கின்ற சாதனை, சில உபாசனைகள், சில பண்புகள், பிறகு ஞான பலம். இந்த நான்கு கருத்துக்கள் இந்த வள்ளியினுடைய சாரம் என்று பார்த்தோம். ப்ருகுர்வை வாருணிகி. ப்ருகுஹு என்கின்ற ரிஷி வருணருடைய புத்திரன். வருணம் பிதரம் உபசசார. தன்னுடைய தந்தையை அணுகினார். அணுகினார் என்பதை தந்தையிடம் குரு என்ற பாவத்துடன் அணுகினார். குருவாக தந்தையை அணுகி அதீஹி பகவோ பிரம்மேதி, பிரம்மத்தை உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினார். அவருக்கு தந்தை என்ன உபதேசம் செய்தார்? தஸ்மை ஏதத் ப்ரோவாச. அவருக்கு ஸ்வம் பதம் விசாரம் செய்ய சில கருத்துக்களை கூறினார். பஞ்ச கோஷ விவேகத்தை பற்றி கூறினார். அன்னம் பிராணம் சக்ஷுகு ஸ்ரோத்ரம் மனக வாச்சம், இவைகளெல்லாம் ஜீவாத்மாவை அறிந்து கொள்ள உபாயமாக இருக்கின்ற தத்துவங்கள், இதை கூறினார். பிறகு ஈஸ்வரனை தெரிந்து கொள்ள ஒரு தத்துவம் தகும்கோவாச்ச மீண்டும் கூறினார். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. எதனிடமிருந்து இந்த ஷரீரங்கள் தோன்றினவோ, இங்கு பூதானி என்றால் ஜீவராசிகளினுடைய உடல் ஷரீரங்கள் தோன்றினவோ, எதனால் தோன்றிய ஷரீரங்கள் காக்கப்படுகின்றதோ, மரண காலத்தில் எதனிடம் ஒன்றாகிறதோ ஒடுங்குகிறதோ, தது விஜிஜ்ஞாசஸ்வ, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது பிரம்மத்துக்கு சொல்லப்படுகின்ற தடஸ்த லட்சணம். இரண்டு லட்சணம் பிரம்மத்துக்கு இருக்கின்றது. ஒன்று சொரூப லட்சணம், இனி ஒன்று தடஸ்த லட்சணம் என்பது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பது சொரூப லட்சணம். தடஸ்த லட்சணம் என்பது காகவத் கிரகம் தேவதத்த கிரகம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒருவனுடைய வீட்டை காட்ட வேண்டும் என்றால் அந்த வீட்டின் மீது காகமானது அமர்ந்திருக்கின்றது. காகவத் கிரகம் என்றால் காகம் அமர்ந்துள்ள வீடு என்று சொல்லும் பொழுது அந்த காகமானது வீட்டை தெரிந்து கொள்ள உதவி செய்கிறது. அந்த காகத்தின் மூலம் வீட்டை காட்டினால் அந்த லட்சணமானது தடஸ்த லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல பிரம்மத்தை தெரிந்து கொள்ள தடஸ்த லட்சணமாக இருப்பது இந்த ஜெகத் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு காரணம் என்று சொல்லி பிரம்மத்தை அறிமுகப்படுத்தினால் பிரபஞ்சம் பிரம்மத்துக்கு காகத்தை போல தடஸ்தமாக இருக்கின்றது. பிரம்ம சொரூபமாக இல்லை, ஆனால் பிரம்மத்தை அறிய உபாயமாக இருக்கின்றது. இந்த வாக்கியம்தான் பிரம்மசூத்திரத்தில் இரண்டாவது சூத்திரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஜென்மாத்யஸ்ய யதஹ என்று வியாசாச்சாரியர் ஈஸ்வரனுக்கு அல்லது பிரம்மத்திற்கு லட்சணம் கொடுக்கும் பொழுது இந்த வாக்கியத்தை மனதில் வைத்து அங்கு சூத்திரத்தை எழுதியுள்ளார். எந்த வாக்கியம்? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதனால் இந்த ஜீவ பூதங்கள் சரீரங்கள் தோன்றினவோ, எதனால் தோன்றியவை காக்கப்படுகிறதோ, காக்கப்பட்டது எதனிடத்தில் ஒடுங்குகின்றதோ அதை தெரிந்துகொள் என்று சொன்னார். பிரம்மத்தை கேட்க இதுதான் பிரம்மன் என்று குருவானவர் கூறவில்லை. பிரம்மத்தை அறிந்து கொள்ள சில குழு சில அறிகுறிகள் கொடுத்து ஒரு லட்சணத்தை கொடுத்து இந்த லட்சணம் எங்கு பொருந்துகிறதோ அது பிரம்மன் என்று மட்டும் சொன்னார். இனி சிஷ்யன் என்ன செய்தார்? சக தபக அதப்யத, இந்த வாக்கியத்தை குருவிடமிருந்து கேட்டு பிருகு ரிஷியானவர் தபம் செய்தார். சக சிஷ்யக பிருகு, பிருகுவ என்ன செய்தார்? தபக அதப்யத, தபம் செய்தார். பிறகு தபக தப்துவா, தபம் செய்து என்ன ஞானத்தை அடைந்தார் என்பது இரண்டாவது அனுபாகத்தில் வருகின்றது. என்ன ஞானத்தை அடைந்தார்? இந்த லட்சணத்தை ஏதோ ஒரு இடத்தில் பொருத்தி அது பிரம்ம என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? எதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார்? இரண்டாவது அனுபாகம். அன்னம் ப்ரஹ்மேதி வ்யஜானாத், அன்னாத்யேவ கல்வி மாணி பூதானி ஜாயந்தே, அன்னேன ஜாதானி ஜீவந்தே, அன்னம் ப்ரயந்த்யபிஷம் விஷந்தீதி. தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதர முபசசார, அதீஹி பகவோ ப்ரஹ்மேதி. தகும் ஹோவாச தபஸா ப்ரஹ்ம விஜிஜ்ஞாஸஸ்வ, தபோ ப்ரஹ்மேதி ச தபோ தப்யத, ச தபஸ்தப்த்வா. குருவானவர் ஒரு லட்சணத்தை சொல்லி இந்த லட்சணம் எந்த இடத்தில் பொருந்துகிறதோ அதுதான் பிரம்ம என்று சொன்னார். என்ன லட்சணம்? எதனிடமிருந்து சரீரங்கள் தோன்றினவோ, எதனால் தோன்றிய சரீரங்கள் காக்கப்படுகின்றனவோ, எதனிடத்தில் ஒடுங்குகின்றனவோ, அது பிரம்ம என்று சொன்னார். பிறகு புருகு என்ன செய்தார்? இந்த வாக்கியத்தை கேட்டு ஆலோசனை செய்தார். தபக என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கின்றது. ஒன்று ஆலோசனம். ஆலோசனம்னா திங்கிங், சிந்தித்தல், விசாரம் செய்தல். இரண்டாவது பொருள் இந்திரிய மன நிக்ரஹ. இந்திரிய மனதினுடைய நிக்ரஹம், கண்ட்ரோல், அமைதி, இந்திரிய கட்டுப்பாடும் மன கட்டுப்பாடும். ஏற்கனவே இந்த கருத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த இரண்டு விதமா இரண்டும் சேர்ந்து தபம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தபசை செய்து என்ன முடிவுக்கு வந்தார்? முதல் படியில் அன்னம் பிரம்ம இதி வ்யஜானாத் மந்திரம். அன்னம், அன்னத்தை பிரம்ம என்று, அன்னத்தை பிரம்மன் என்று வ்யஜானாத் என்றால் அறிந்தார், முடிவு செய்தார். அன்னந்தான் பிரம்மன் முடிவு செய்தார். எது பிரம்மன் எது பரம்பொருள் சொன்னா, நம்ம சாப்பிட்டு இருக்கிறோமே அந்த சாப்பாடு தான் பரம்பொருள், நம்ம சாப்பிடுற அன்னம் தான் பிரம்மன் முடிவு செய்தாராம். எப்படி புருகு சிந்திப்பவர் இப்படிப்பட்ட முடிவுக்கு வந்துள்ளார்னு சொன்னா, அவர் காட்டுகின்றார் நீங்கள் சொன்ன லட்சணம் அன்னத்துக்கு பொருந்துகின்றது, உணவுக்கு பொருந்துகிறது. அவர் என்ன லட்சணம் சொன்னார்? எதனால் உடல் தோன்றினவோ, எதனால் உடல் காக்கப்படுகிறதோ, எதனிடத்தில் உடல் சென்று ஒடுங்குகிறதோ, அது பிரம்மன். அன்னத்தினால் உடல் தோன்றுகிறது. பெற்றோர்கள் உட்கொண்ட உணவினால் நம்முடைய உடல் தோன்றின. பிறகு தோன்றிய உடல் உணவினால் காக்கப்படுகிறது. இறந்ததற்கு பிறகு மற்றவர்களுக்கு, மரம் செடி கொடிக்கு உணவாக சென்று விடுகிறது. இப்போ உணவில் தோன்றி உணவினால் காக்கப்பட்டு உணவில் லயம் அடைகின்ற காரணத்தினால் அன்னம் பிரம்ம என்ற முடிவுக்கு வருகின்றார். அது முதல் பகுதியில் வருகிறது. அன்னம் பிரம்ம இதி, இதி என்பது அவருடைய ஞானத்தை குறிக்கின்றது. அன்னத்தை, உணவை பிரம்ம என்று வ்யஜானாத் புரிந்து கொண்டார். இந்த இடத்துல அன்னம் என்ற சொல்லுக்கு விராட் தத்துவத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். விராட் என்றால் நமக்கு தெரியும், ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட் என்ற தத்துவம். அதுவும் விராட்டினுடைய சைத்தன்ய சுரூபத்தை இப்பொழுது இவர் புரிந்து கொள்ளவில்லை, அந்த சரீரத்தை புரிந்து கொண்டுள்ளார். சமஷ்டி அன்னம் அல்லது சமஷ்டி பிரபஞ்சம், ஸ்தூல பஞ்சபூதத்தை முதலில் பிரம்மனாக புரிந்து கொண்டார். நம்ம அன்னம்னு சொன்னே சாப்பிடுற உணவுன்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த உலகமே எதுல தோன்றியுள்ளது, எது மயமாக இருக்கின்றதுன்னா பஞ்ச ஸ்தூல பூத மயமாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் பஞ்ச ஸ்தூல பூதத்துக்குள் ஒன்றாக சொல்லிவிடலாம். பிறகு பஞ்ச ஸ்தூல பூதங்களினுடைய மாற்றமே சரீரத்துக்கு காரணமாக இருக்கிறது. பிறகு பஞ்ச ஸ்தூல பூதங்களுக்குள் சரீரம் சென்று விடுகிறது. ஆகவே பஞ்ச ஸ்தூல பூதம் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் இங்கு அன்னம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது நாம் உட்கொள்கின்ற அன்னமும் பஞ்சபூதங்களுக்குள் அடங்குகிறது. அதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். பிறகு அன்னத்தை பிரம்மத்தினுடைய லட்சணத்தில் சேர்த்து சொல்கின்றார். அன்னாத்யேவ கலு இமானி பூதானி ஜாயந்தே. அன்னாத்யேவ என்று இருக்கிறது, பிரித்தால் அன்னாதிஹி ஏவ. அன்னாத் என்றால் உடலில் இருந்து, அன்னத்திடமிருந்து, உணவிலிருந்து. ஹி ஏவ என்றால் அதிலேதான், உணவிலிருந்துதான். இமானி கழு என்றால் இண்டீடு, உண்மையில். இமானி என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பூதானி. இங்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, பூதானி என்ற சொல்லுக்கு ஜீவராசிகளினுடைய சரீரம் என்பது பொருள். இப்ப பூதானி என்றால் ஷரீராணி, ஜீவராசிகளினுடைய சரீரங்கள் ஜாயந்தே தோன்றின. கலு ஏவ ஹி என்பதற்கெல்லாம் விசேஷமான பொருள் இல்லை. யதக இமானி பூதானி ஜாயந்தே என்று சொல்லப்பட்டது, அந்த யதகங்கிற இடத்துலதான் அன்னாத் என்று சொல்றார். எதனிடமிருந்து என்றால் இங்கு இவர் சொல்றார் அன்னத்திடமிருந்து. கலு ஏவ என்பது பிரசித்தத்தை குறிக்கிறது. அன்னத்திடமிருந்து அன்றோ இந்த இமானி என்றால் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பூதங்கள் ஷரீரங்கள் ஜாயந்தே தோன்றின. பிறகு அன்னேன ஜாதானி ஜீவந்தி. அன்னேன அன்னத்தினால், உணவினால், ஜாதானி தோன்றியவைகள், பூதானி ஜாதானின எந்த சரீரம் தோன்றியதோ அவைகள் ஜீவந்தி வாழ்கின்றன. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. அடுத்தது என்ன, ஏன ஜாதானி ஜீவந்தி. அந்த ஏனங்கிற இடத்துல இங்க அன்னேனு சொல்லி பொருத்துகின்றார். அன்னத்தினால் தானே பிறந்தவைகள் இருக்கின்றன. பிறகு அன்னம் பிரயந்தி அபிசம் விசந்தி. அன்னம் உணவிடத்தில், பிரயந்தி என்றால் கடைசி காலத்தில், மரண சமயத்தில், மரண அவஸ்தையில். பிரயந்தி என்றால் மரண அவஸ்தையில். அபிசம் விசந்தி ஒன்றாகின்றன. அபிசம் விசந்தி என்றால் ஒடுங்குகின்றன, லயம், லயத்தை அடைகின்றது. அபிசம் விசந்தி என்றால் லயமாகின்றது. எப்பொழுது, பிரயந்தி என்றால் மரண காலத்தில், கடைசி காலத்தில். பிறகு இதி அபிசம் விசந்தீதி இருக்கு, அதை பிரிச்சா அபி என்பது அவருடைய அறிவை குறிக்கின்றது. இந்த விதத்தில் தெரிந்து கொண்டார், இந்த விதத்தில் அவர் தெரிந்து கொண்டார். எதை, பிரம்மத்தை அன்னம் என்று லட்சணத்துக்கு பொருந்துவதாக தெரிந்து கொண்டார். பிறகு என்ன செய்தார் அடுத்த பகுதி, தத் விஜ்ஞாய இவ்விதம் அறிந்து. தது என்றால் பிரம்மத்தை அன்னமாக அறிந்து, பிரம்ம பரம்பொருளை, பிரம்ம தத்துவத்தை இந்த லட்சணத்துக்கு அன்னம் பொருந்துகிறது. இந்த லட்சணத்துக்கு எது பொருந்துதோ அது பிரம்மன். ஆகவே பிரம்மத்தை அன்னமாக அறிந்து, அதற்கு அடுத்த பகுதிக்கு முன் நம்ம சிலதெல்லாம் சேர்த்திக்கணும். உபநிஷத் கதைய வந்து மெதுவா இழுத்துட்டு போகல, ரொம்ப வேகமாக போகிறது. அடுத்தது என்ன செய்கிறது, இவ்விதம் அறிந்தவுடன் மீண்டும் தந்தையிடம் சென்றார் என்று அடுத்த பகுதி வருகின்றது. புனரேவ வருணம் பிதர உபசதார. தந்தையிடம் சென்று மீண்டும் கேட்டாராம், எனக்கு பிரம்மத்தை உபதேசியுங்கள்னு சொல்லி அடுத்த பகுதி வருகின்றது. அதற்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்தி கொள்ள வேண்டும் என்றால், எந்த இடத்துல நம்ம சேர்த்த வேண்டியது இருக்கிறது, தத் விஜ்ஞாய என்பதற்கு பிறகு, இதை அறிந்து என்பதற்கு பிறகு, மீண்டும் தந்தையிடம் சென்றார் என்பதற்கு முன் சில கருத்துக்களை நாம் சேர்த்திக் கொள்ள வேண்டும். என்ன கருத்தை சேர்த்திக் கொள்ள வேண்டும், அது இங்கு இல்லை. அது என்ன சேர்த்தனும்னு இப்பொழுது பார்க்கலாம். பிருகுவானவர் குரு சொன்ன லட்சணத்தை அன்னத்திடமிருந்து முதலில் பொருந்துவதாக பார்த்து விட்டார். பார்த்தவுடன் என்ன முடிவு செய்து விட்டார்? அன்னந்தான் பிரம்மன் என்று முடிவு செய்தார். அடுத்த படியாக அவரே ஆலோசனை செய்தார். பிரம்ம என்ற சொல்லினுடைய பொருள் எது? பூர்ணம், அனந்தம், சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அவர் பிரம்மவல்லி படிக்கும் பொழுது பிரம்மத்துக்கு லட்சணமா என்ன படிச்சிருக்கார்? சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம என்று சொல்லப்பட்டுள்ள. இதில் எது சத் என்றால் எப்பொழுதும் இருக்கிறதோ, எது ஞான சொரூபமாக இருக்கிறதோ, எது என்றும் இருக்கிறதோ அது பிரம்ம என்றால், இந்த அன்னத்துக்கு அந்த சொரூப லட்சணம் செல்கிறதா என்று பார்க்கின்றார். தடஸ்த லட்சணம் அன்னத்துக்கு செல்வது பொருந்துவது போல் தெரிந்தாலும் சொரூப லட்சணம் செல்கிறதா என்று பார்க்கும் பொழுது அன்னத்திடம் அந்த லட்சணம் கிடையாது. என்ன லட்சணம்? எப்பொழுதும் இருக்கின்ற அறிவு சொரூபமான லட்சணம் கிடையாது. காரணம் என்ன? விகாரத்துவார், அன்னமானது விகாரத்தை அடைகின்றது, மாற்றத்தை அடைகின்றது என்பதை அவர் பார்த்தார். இதெல்லாம் இங்க கிடையாது. அவர் எதை பார்த்திருக்கார்? பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம் அன்னத்திடம் இல்லை என்பதை உணர்ந்தார். காரணம் என்ன? பரிச்சின்னத்துவார், இந்த அன்னமானது பரிச்சின்னம், வரையறுக்கு உட்பட்டது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பிரம்மனோ அபரிச்சின்னம், பூர்ணம், அனந்த ரூபமான பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அன்னம் பிரம்மனாக இருக்க முடியாது. இந்த தடஸ்த லட்சணத்துல பொருந்தினாலும் சொரூப லட்சணமாக இருக்கின்ற அந்த பிரம்மன் அன்னமாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வருகிறார். என்ன காரணம்? இந்த அன்னம் மாற்றத்திற்கு உட்பட்டது, விகாரத்திற்கு உட்பட்டது, அல்லது உற்பத்தி இருக்கின்றது. இந்த பூதங்களினுடைய உற்பத்தியை சாஸ்திரம் பேசுகிறது. எது தோன்றுகிறதோ அது அனித்தியம், அது பூர்ணமாக இருக்காது. இவ்விதம் உற்பத்தி ஆகின்ற காரணத்தினாலும் விகாரத்தை உடைய காரணத்தினாலும் அன்னத்திற்கு பிரம்ம என்ற ஸ்டேட்டஸ் தகுதியானது கிடையாது. ஆகவே நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஞானத்திற்கு வருகின்றார். அப்படி வந்ததனுடைய விளைவு என்ன? புனரேவ வருணம் பிதரம் உபசசார, மீண்டும் தந்தையிடம் செல்கின்றார். புனக ஏவ, மீண்டும். மீண்டும்னா ஏற்கனவே ஒருக்க போய் கேட்டிருக்க, பிறகு மீண்டும் போனார்னு சொன்ன என்ன? அந்த வாக்கியத்தை கேட்டுக்கொண்டு தனியா போய் தபஸ் பண்ணியிருக்கார், இந்த ஞானத்தை அடைஞ்சார். பிறகு இந்த ஞானத்தில் அவர் திருப்தி அடையவில்லை, இதில் ஒரு தோஷத்தை அவர் பார்த்தார். இந்த ஞானம் பூர்ணமானதல்ல என்று தெரிந்தார். ஆகவே புனக, மீண்டும், வருணம், தந்தையை, பிதரம், தந்தையாக இருக்கின்ற வருணரை உபசசார அணுகினார், அடைந்தார். அடைந்து என்ன செய்தார்? அதீஹி பகவோ பிரம்மேதி, மீண்டும் பிரம்மத்தை உபதேசியுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார். ஹே பகவக, இறைவா, அதீஹி, உபதேசியுங்கள் பிரம்ம, பிரம்மத்தை, இதி என்று கேட்டார். பிறகு குரு என்ன செய்தார்? தந்தை என்ன செய்கின்றார்? தகும் ஹோ வாச்ச, ஹ உவாச்ச சொன்னார். தம், தம் என்றால் பிருகும், அந்த பிருகுவுக்கு குருவானவர் தந்தையானவர் சொன்னார். என்ன சொன்னாராம்? ஏற்கனவே ஒரு முறை உபதேசம் பண்ணி சிஷ்யன் சரியா புரிஞ்சுக்கல. காரணம் என்ன? நேரடியா அவர் உபதேசம் பண்ணலையே, ஏதோ ஒரு லட்சணத்தை கொடுத்து இது எது பொருந்துதோ அது பிரம்மன் சொல்லிட்டார். அதனால அன்னம் பொருந்தும்னு நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு மீண்டும் வந்திருக்கார். அவருக்கு என்ன உபதேசம் பண்றாருன்னு பாருங்க. தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ, மீண்டும் பிரம்மத்தை உபதேசம் செய்யாமல் தபசா, த தபத்தினால், தபத்தின் மூலமாக, தபசா பிரம்ம, பிரம்மத்தை விஜிஜ்ஞாசஸ்வ நீ அறிந்துகொள், மீண்டும் தபம் செய்து பிரம்மத்தை தெரிந்துகொள். தபசா என்றால் தபத்தின் மூலமாக என்று பொருள். மூன்றாவது விபக்தி தபசா, தபத்தின் மூலமாக பிரம்ம, பிரம்மத்தை விஜிஜ்ஞாசஸ்வ தெரிந்துகொள். நீ தபத்தின் மூலமாக பிரம்மத்தை தெரிந்துகொள். பிறகு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏன் தபஸ் செய்ய வேண்டும்? அதற்கு சொல்றார் அடுத்த பகுதியில், தபோ பிரம்மேதி தபஹ பிரம்ம. இதனுடைய பொருள் தபஸ் தான் பிரம்மன், பிரம்மன் வேறு தபம் வேறு அல்ல அப்படின்னு சொல்றார். தபோ பிரம்மன்னா தபஸ்தான் பிரம்மன், தவம்தான் பிரம்மன். ஆகவே என்ன செய்யணும்? நீ தபஸ் நாளையே தெரிந்துகொள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நமக்கு தெரிஞ்ச கருத்துதான், சாத்தியம் முடிவை கொடுக்கின்ற சாதனைக்கு சில சமயத்தில் சாத்தியம் சாத்தியமாக விவகாரம் செய்வது வழக்கம். பகவத்கீதையில் ஞானத்தை கொடுக்கின்ற சில பண்புகளை பகவான் ஞானம் என்றே அழைத்தார். 13வது அத்தியாயத்தில் அமானித்துவம் அதம்பித்துவம்னு 20 பண்புகளை சொல்லி அதுக்கு பகவான் இவைகளெல்லாம் ஞானம் என்று சொன்னார். இவைகள் ஞானம் அல்ல, இவைகள் ஞானத்துக்கு சாதனை. காரணம், இவைகள் இருந்தால் ஞானம் கிடைக்கும். அப்படி முடிவையே சாதனையாக சொல்வது வழக்கம், அப்படி ஒரு பழக்கம் இருக்கின்ற. அதே போல தபஸ் என்பது பிரம்மத்தை அடைய சாதனம், அந்த தபசையே இங்கு பிரம்மன் என்று குருவானவர் கூறுகின்றார். தவத்தினால் பிரம்மத்தை தெரிந்துகொள், காரணம் தபஸ்தான் பிரம்மன், தபமே பிரம்ம என்று சொல்கின்றார். பிறகு தபஸ் என்றால் என்ன? இரண்டு கருத்து தபஸ்னு நம்ம பார்த்தோம். சங்கராச்சாரியார் தபஸ் என்ற சொல்லுக்கு பொருள் எடுத்துக் கொள்கின்றார் இந்திரிய மன நிக்ரகம் என்று பொருள் கொள்கின்றார். சுரேஸ்வராச்சாரியார் தபஸ் என்பதற்கு ஆலோசனம் சிந்தித்தல் பொருள் கொள்கின்றார். நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு சேர்ந்து எடுத்துக் கொள்கின்றோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், முதல் முறையில் வேதாந்தத்தை கேட்கின்றோம். கேட்டவுடன் நம்ம மனதில் ஒரு ஞானம் வருகின்றது. பிறகு சில வருடங்கள் சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்கும், வேதாந்தம் கேட்கின்றோம். அந்த ஞானத்தில் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? முதல் முறை யாராவது புதுசா ஒருவர் வந்து, அல்லது நம்மளே முதல் முதல் வேதாந்த வகுப்புக்கு வரும்போது முண்டகோபனிஷத் கேட்கறோம்னு வச்சுக்கோமே, 4 வருஷம் கீதை மத்த உபனிஷத்தெல்லாம் படிச்சுட்டு மீண்டும் அதே முண்டகோபனிஷத் கேட்கறோம்னு வச்சுக்கோமே, அந்த இரண்டாவது கேட்கும் பொழுது வித்தியாசம் இருக்குமா இருக்காதோ? வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? 4 வருஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு ஆயிரும். கண்டிப்பாக வித்தியாசத்தை நாம் அனுபவிக்கின்றோம். நம்ம வந்து சில வருடங்கள் கேட்டதற்கு பிறகு அதே உபதேசம், அதே உபனிஷத், அதே கீதை மாறி நமக்கு புரிகின்றது, நன்கு நமக்கு புரிகின்றது. அதற்கு காரணம் என்ன என்றால், இங்கு பிருகுதான் அதற்கு சாட்சி. என்ன காரணம்? சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி, வேதாந்தத்துக்கு வருவதற்கு முன்னாடி நாம் விதவிதமான சாதனைகளை செய்து வந்திருப்போம். என்ன சாதனை? யாத்திரை செல்வது, வேறு ஏதாவது சாதனைகள் எல்லாம் செய்து வருவோம், பூஜை செய்வது, இந்த மாதிரி எத்தனையோ சாதனைகள் செய்து வருவோம். அன்னதானம் பண்றது, யாகம் செய்வது, கணபதி ஹோமம் பண்றது, எத்தனையோ சாதனைகள் செய்து வருவோம். வேதாந்தத்திற்கு வந்தவுடன் முக்கியமாக சமக தமக என்ற சாதனை ஆசிரியரும் சரி உபனிஷத்தும் சரி கீதையும் சரி சொல்லிக் கொண்டே வருகின்ற. அதனால நீங்க வந்து ஒரு 20-10 கிளாஸ் எடுத்தா அதுல சமதமம் வராத கிளாஸ் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல சமக தமகங்கிறது வந்து விடுகிறது. இத கேட்டு கேட்டு என்ன புரிகின்றது, இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு தான் தபஸ், அது ஒரு சாதனைங்கிறது நமக்கு புரிகின்றது. முன்ன என்ன செய்திருப்போம், பூஜை செய்வோம், கோயிலுக்கு போவோம், யாத்திரை போவோம், தேவையில்லாதத பேசி தேவையில்லாதத கேட்டு எல்லா விதமான போகத்திற்குள் ஆன்மீகம் சொல்லி இருக்கிற சாதனைகள் இருக்கும். சாஸ்திரத்திற்கு வந்ததற்கு பிறகு மற்றவைகள் குறைக்கப்படுகின்றன. தேவையற்ற பேச்சு குறையுது, தேவையற்றது பார்ப்பது குறைகின்றது, பிறகு மனக்கட்டுப்பாடு செய்யப்படுகிறது. அதனுடைய விளைவு என்ன, வெளி பகிர்முகமாக இருக்கின்ற மனம் அந்தர்முகம் ஆக ஆக வாக்கியத்தை வேதாந்தத்தினுடைய வாக்கியத்தை புரிந்து கொள்கின்ற சக்தி யோக்கியதை மனதிற்கு வருகின்றோமே. இப்ப பிஎஸ்சியினுடைய மேட்ச் இருந்ததுன்னா பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு அதனுடைய அர்த்தம் வேற, எஸ்எல்சி படிக்கிறவன், எஸ்எல்சி எல்லாம் இந்த காலத்தில் இல்லையே, பிளஸ் டூ படிக்கிறவன் பார்த்தால் அதனுக்கு அர்த்தம் வேறு. ஒண்ணுமே படிக்காதவன் பார்த்தால் ஏதோ ஒரு பொம்மை வரைஞ்சிருக்கு கிறுக்கி இருக்குன்னு நினைப்பான். இப்ப இருக்கிற பொருள் ஒன்று, அது எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கும் என்றால் அது எப்படி நம்முடைய மனதை பொறுத்து. அதற்கு வேறொரு நல்ல உதாரணம், நம்ம எல்லாம் மார்க் வாங்கறதுக்காக திருக்குறளை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப திருக்குறள் நமக்கு புரிஞ்சதும் நம் வாழ்க்கைக்கு வந்ததற்கு அப்புறம் சில அனுபவத்திலிருந்து சில குறள்களினுடைய அர்த்தம் நமக்கு புரியறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்றால், இப்பொழுது புரிவது அறிவாக இருக்கின்றது. காரணம் என்ன, அதை கிரகிக்கின்ற மனதிற்கு சக்தி வந்துள்ளது. இப்ப இதுல இருந்து என்ன கருத்தை கூற விரும்புகின்றோம் என்றால், ஒரு வாக்கியத்தை பொதுவாக எல்லோரும் கேட்டாலும் அந்த வாக்கியம் எப்படி நமக்கு அறிவை கொடுக்கும் என்பது நம்முடைய மனத்தினுடைய பக்குவத்தை பொறுத்து. இங்கு தபஸ் என்ற சொல்லினால் ஒருவன் மேலும் மேலும் பகிர்முகமாக இருக்கின்ற வாழ்க்கையிலிருந்து அந்தர்முகமாக செல்ல செல்ல அவனுக்கு பிரம்மத்தினுடைய தத்துவம் நன்கு விளங்கிக் கொண்டே வருகின்றது. கடைசியில பிருகு தபஸினால் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள போகின்றார். ஆகவே குருவானவர் சொல்றார், நான் உபதேசத்தை செய்து விட்டேன், அது உனக்கு புரியவில்லை என்றால் உன்னிடம் தபஸ் இல்லை. இப்ப ஒரு குரு வந்து சம்சாரத்திலிருந்து என்னை நீக்குங்கள், எனக்கு விடுதலை செய்யுங்கள் என்று குருவிடம் ஒருவர் வந்து சொல்றார், சிஷ்யன் வருகின்றார். குரு மேக்சிமம் என்ன செய்யலாம், உபதேசத்தை செய்யலாம். அந்த உபதேசத்தை வாங்கி பயன்படுவதாக மாற்றிக்கொள்வது குருவினுடைய கையில் கிடையாது, சிஷ்யனுடைய கையில் இருக்கின்றது. குரு என்ன செய்யலாம், இதுதான் சாதனை, இதுதான் உபதேசம், செய்து விடலாம். செய்ததற்கு பிறகும் நீங்கள் உபதேசம் செய்து எனக்கு சம்சாரம் போகலைன்னு சொன்னா குறை எங்கு இருக்கின்றது என்றால், உபதேசத்தில் இல்லை, அதை கிரகிக்கின்ற மனதில் குறை இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் குருவானவர் மீண்டும் பிரம்ம உபதேசம் செய்யவில்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. செய்தா என்னாகும்னா, செய்தாலும் அதேதான் மீண்டும் செய்யணும், ஏற்கனவே என்ன சொன்னாரோ அதைத்தான் மீண்டும் சொல்ல வேண்டும். ஆகவே என்ன சொல்றார், மீண்டும் தபம் செய்ய வேண்டும். தபம் செய்ய வேண்டும் சொன்னா என்ன, மீண்டும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் வாழ்க்கை முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எனக்கு சாஸ்திர ஞானம்தான் வேண்டும் என்று வெறும் அறிவை மட்டும் பெறுவதற்காக வாழ்க்கை முறையை நாம் சரியாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன, ஞானத்தை நாம் அடைய முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம், ஒருவர் வந்து என்னிடம் சொன்னார், நான் வந்து உங்களிடம் படிக்க விரும்புகின்றேன், இங்க ஏதாவது இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கேயோ இருந்துட்டு நான் வந்துட்டு போலாமான்னு கேட்டார். நான் இங்க இருந்துக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன், வந்து படிச்சுட்டு செல்லலாமான்னு சொல்லி நான் அவரிடம் கூறினேன், இந்த படிப்பை விட மனதை அமைதிப்படுத்துகின்ற சாதனை முக்கியம், கொஞ்ச நாள் ஏதாவது ஆசிரமத்திலிருந்து பக்குவப்படுத்தி கொண்டு வாருங்கள்னு அவர் சொன்னார். எனக்கு அது முக்கியம் இல்ல, படிப்பு முக்கியம். அதற்கு கொடுத்த பதில் என்னவென்றால், படிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல சூழ்நிலையை விட்டு வந்தால் அந்த உபதேசத்தை புரிந்து கொள்கின்ற மனத்தை தியாகம் செய்து படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சாஸ்திரம் படிக்கணும்னு ஒருத்தர் விரும்புற, அதற்கு படிக்கணும்னு சாஸ்திரத்தை கேட்டு ஞானம் வரணும். நான் எதை தியாகம் பண்ணி சாஸ்திரம் படிக்க வர்றேன்? அதை கேட்டு புரிஞ்சுக்கிற மனசை தியாகம் பண்ணிட்டு சாஸ்திரத்துக்கு படிக்க வந்தா அது என்ன விதமான சாதனை? ஆகவே சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது ஒரு சாதனை, அதை விட அதிக சாதனை என்னன்னா அதிக காலம் எதற்கு பயன்படுத்தணும்னா இந்த சாஸ்திரத்தை வாங்கி கொள்கின்ற மனதை பக்குவப்படுத்த அதிக காலம் பயன்படுத்த வேண்டும். ஒருவருக்கு நல்ல சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை போதும் மோட்சத்திற்கு. எப்பொழுதுனா அதற்கு தகுந்த மனசை உருவாக்குறதுக்கு. இந்த சாஸ்திரம் 15 வருஷம் 20 வருஷம் படிச்சுட்டு அதற்கு தகுந்த மனம் நம்மிடம் இல்லை என்றால் சாஸ்திரம் ஞானத்தை கொடுக்காது. இப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சாஸ்திரத்துக்கும் கொடுக்கணும் மனதிற்கும் கொடுக்கணும். மனதிற்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனதிற்குன்னா என்ன? சமக தமக அல்லது தபஸ், அப்படிப்பட்ட மனதை நாம் அடைய வேண்டும். அந்த மனசை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு 10 உபனிஷத் 12 உபனிஷத் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உபனிஷத் ஒரு வாக்கியம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். அந்த மனதை அடையலைன்னு சொன்னா எத்தனை உபனிஷத் படித்தாலும் எவ்வளவு வேகமா படிச்சோமோ அவ்வளவு வேகமா மனசிலிருந்து அது சென்று விடும். இந்த கருத்தை தான் பிருகுவல்லியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் தபஸ் என்று சொல்லப்படுகிறது. பிருகுவல்லியில தபஸ் என்பது காரணம் அல்லது முக்கியமான கருத்து என்றால் என்ன? பிரம்ம ஞானத்தை அடைய சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தை கேட்கணுங்கிறது ஒன்று. அந்த உபதேசம் சபலமாக வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த மனம் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த மனதை அடைவது தபஸ். தபஸ் என்பது இந்திரிய மன நிக்ரகம். ஆகவே என்ன சொல்றார்? தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ, தபத்தினால் பிரம்மத்தை தெரிந்துகொள். தபோ பிரம்மேதி, தபம்தான் பிரம்மன், தபஸ்தான் பிரம்மன், தபத்தையே பிரம்மனாக தெரிந்துகொள். காரணம் என்ன? ஏற்கனவே பிரம்மத்தை பற்றி உனக்கு உபதேசம் செய்தாகிவிட்டது, அது புரியவில்லை என்றால் அதை வாங்குகின்ற மனப்பக்குவம் உனக்கு இல்லை. மீண்டும் வெளி விஷயத்திலிருந்து நீக்கி அந்தர்முகமாக இருக்க வேண்டும். இதத்தான் அந்தர் யோகம் என்று சொல்வது. அந்தர் யோகம்னா என்ன? வெளி விஷயத்திலிருந்து மனதை உள்ளே திருப்புகின்ற சாதனைக்கு அந்தர் யோக. யோககன சாதனை, அந்தகன உள்முகமாக திருப்புகின்ற சாதனை. பிறகு என்ன செய்தார்? ச தபோ தப்யத, ச தபஸ் தப்த்வா, அவர் தபம் செய்தார். தபம் செய்து சக பிருகு தபக அதப்யத, தபம் செய்தார். தபக தப்த்வா, அவர் தபத்தை செய்து. இனி அடுத்தது என்ன வருகின்றது? பிராணனை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். அடுத்தது மனதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். பிறகு விஞ்ஞானமய கோஷத்தை தெரிந்து கொண்டார் என்பதெல்லாம் இதே போல வருகின்றது. அதனாலதான் இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம விளக்கமா பார்த்தோம். இதற்கு பிறகு எல்லாம் என்னன்னா இது போல, இது போலன்னா இதே போல வார்த்தைகள், இதே வார்த்தைகள் தான் வருகின்றது. அந்த லட்சணத்துல மட்டும் அண்ணாத்துங்கிறதுக்கு பிராணாத்துன்னு வரும், அதே போல மனசக என்ற சொல் மாறி வரும், மீதி சொற்கள் எல்லாம் இதேதான். அவர் வந்து படிப்படியா பிராணன்னு தெரிஞ்சிட்டார், மனது பிரம்மன்னு தெரிந்து கொண்டார், பிறகு விஞ்ஞானமய கோஷம் பிரம்மன்னு புரிந்து கொண்டார் என்று இதற்கு பிறகு வருகின்ற அடுத்த அனுவாகங்கள். பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்,
பிராணாத்யேவ கல்விமாணி பூதாணி ஜாயந்தே. பிராணேன ஜாதாணி ஜீவந்தி. பிராணம் ப்ரயந்த்யபிஷம் விஷந்தீதி. தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதர முபசசார. அதீஹி பகவோ ப்ரஹ்மேதி. தகும் ஹோவாச்ச தபசா ப்ரஹ்ம விஜிஜ்ஞாஸஸ்வ. தபோ ப்ரஹ்மேதி சதபோ தப்யத சதபஸ்தப்த்வா மனோ ப்ரஹ்மேதி வ்யஜானாத். மனசோகேவ கல்வி மாணி பூதாணி ஜாயந்தே. மனசா ஜாதாணி ஜீவந்தி. மன பிரயந்த்யபிஷம் விஷந்தீதி. தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதர முபசசார. அதீகி பகவோ ப்ரஹ்மேதி தகும் ஹோவாச்ச தபசா ப்ரஹ்ம விஜிஜ்ஞாஸஸ்வ. தபோ ப்ரஹ்மேதி சதபோ தப்யத சதபஸ்தத்வா விஜ்ஞானம் ப்ரஹ்மேதி வ்யஜானாத். விஜ்ஞானாத்யேவ கல்விமாணி பூதாணி ஜாயந்தே. விஜ்ஞானேன ஜாதாணி ஜீவந்தி. ஞானம் ப்ரயந்த்யபிஷம் விஷந்தீதி. தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதர முபசசார. அதீஹி பகவோ ப்ரஹ்மேதி த தகும் கோவாச்ச தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தப்யத சதபஸ்தத்வா ஆனந்தோ பிரம்மேதி வ்யஜானாத். ஆனந்தாத்யேவ கல்வி மாணி பூதாணி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதாணி ஜீவந்தி. ஆனந்தம் ப்ரயந்த்யபிஷம் விஷந்தி தீம் சைஷா பார்கவி வாருணி வித்யாம் பரமே வ்யோமன் ப்ரதிஷ்டிதா ய ஏவம் வேத ப்ரதிதிஷ்டதி அன்னவானநாதோ பவதி. மகான் பவதி ப்ரஜயா பசுபிர் ப்ரஹ்ம வர்ச்சசேன மகான் கீர்த்யா.
மூன்றாவது அனுவாகம் பிராணோ பிரம்மேதி வ்யஜானாத். அன்னமானது மாற்றத்துக்கு உட்பட்டது, பிறக்கின்றது, உற்பத்தியானது, பிரம்மன் அல்ல என்று தெரிந்து ஆலோசனை செய்து மனதை தயார் செய்ததற்கு பிறகு பிராணன் பிரம்ம என்று தெரிந்து கொண்டார். பிறகு லட்சணத்துக்கு வருகின்றார். பிராணாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே, பிராணனினால்தான் எல்லா ஜீவராசிகளும் பிறக்கின்றன. பிராணேன ஜாதாணி ஜீவந்தி, பிராணனினால் பிறந்தவைகள் வாழ்கின்றன, பிராணனுள் ஒடுங்குகின்றன. இதனுடைய அர்த்தம் என்ன? இங்கு பிராண தத்துவம் என்றால் சூக்ஷ்மமான பிரபஞ்சம். பிராணன் இருந்த காரணத்தினால்தான் நமக்கு சரீரம் இருக்கின்ற, சரீரம் இருப்பதற்கு காரணம், தோன்றுவதற்கு காரணம் பிராணன். பிறகு பிராணன் சரீரத்தினுடைய ஸ்திதிக்கு காரணம். இறுதியில் பிராணன் சமஷ்டியுடன் சென்று விடுகிறது. ஆகவே பிராணன் பிரம்ம என்று புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டதற்கு பிறகு தத் விஜ்ஞாய, இதில் என்ன குறையை கண்டார்? பிராணனுக்கும் தோற்றம் இருக்கின்றது. ஆகாஷாத் வாயுகு, வாயுவானது தோன்றியது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் பரிச்சின்னமாக இருக்கின்றது. ஆகவே பிரம்மன் அல்ல என்று புரிந்து கொண்டு அதற்கு பிறகு வருகின்றதெல்லாம் அதேதான், இதற்கு முன் பார்த்ததேதான். புனரேவ வருணம் பிதர உபசசார, மீண்டும் தந்தையிடம் சென்றார். அதீஹி பகவோ பிரம்மேதி, பிரம்மத்தை உபதேசியுங்கள் என்றார். அவர் என்ன சொன்னார்? மீண்டும் தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ, தபத்தினால் பிரம்மத்தை தெரிந்து கொள். தபோ பிரம்மேதி, தபம் தான் பிரம்ம. ச தபோ தப்யத, தபம் செய்தார். தபம் செய்து என்ன கருத்துக்கு வந்தார்? நான்காவது அனுவாகம் மனோ பிரம்மேதி வ்யஜானாத், மனதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். இங்கு குறிப்பிட வேண்டிய கருத்து, மனம் என்றால் சமஷ்டி மனம், சமஷ்டி மனம் ஹிரண்ய கர்ப்பன். இதெல்லாம் இனிமேல் வருவதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பனுடைய ஒவ்வொரு அம்சங்கள். பிராணனும் ஹிரண்ய கர்ப்பனுடைய அம்சம், மனம் விஞ்ஞானமய கோஷம், இவைகளெல்லாம் ஒவ்வொரு அம்சம். அதை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார். பிராணனை எப்படி டிஸ்மிஸ் பண்ணார், நீக்கினார் என்றால், எது பரதந்திரமோ அது பிரம்மன் அல்ல, எது சுதந்திரமோ அது பிரம்மன். சரீரமானது பிராணனை சார்ந்து இருப்பதனால் சரீரம் பிரம்மன் அல்ல, பிராணனும் கூட மனதை சார்ந்து இருக்கின்றது, சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்து இருக்கிறது. அதே போல விஞ்ஞானமய கோஷத்துக்கு போனா அறிவானது மனம், மனமானது அறிவை சார்ந்து இருக்கின்றது. இவ்விதத்தில் நீக்கி வந்தார். இப்ப முதல்ல என்ன புரிந்து கொண்டார், மனம் பிரம்ம என்று புரிந்து கொண்டார். லட்சணத்துல சேர்த்தார், மனசோ ஹேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே, மனதிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகின்றன. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், மனதிலிருந்து தோன்றின என்றால் ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பன் அவனிடமிருந்து தோன்றின, மனதினால் ஜீவன்கள் இருக்கின்றன, மீண்டும் அதனுள் ஒடுங்குகின்றன. தத் விஜ்ஞாய, அதை அறிந்து இதுவும் பிரம்மன் அல்ல என்று மீண்டும் சென்றார். மீண்டும் என்ன சொன்னார், தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி. இனி ஐந்தாவது அனுவாகம், விஜ்ஞானம் பிரம்மேதி வ்யஜானாத். படிப்படியா போவதற்கு காரணம் பஞ்ச கோஷ விவேகம் நடக்கப்பட்டது, அதனுடைய அடிப்படையிலே உபனிஷத் இங்கு செல்கின்றது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷத்தை விட்டு விஞ்ஞானமய கோஷத்திற்கு வந்தார். விஞ்ஞானம் பிரம்மேதி வ்யஜானாத், என்ன விஞ்ஞானமய கோஷம் கர்த்தா, மனமானது கரணம், கரணமானது கர்த்தாவை சார்ந்திருக்க வேண்டும். இப்ப மனம் என்பது கரணம், கர்த்தா என்பது அதைவிட உயர்ந்தது, ஆகவே விஞ்ஞானமய கோஷம்தான் பிரம்ம என்ற கருத்துக்கு வந்தார். விஞ்ஞானாத்யேவ கல்வி மாணி பூதானி ஜாயந்தே, அவைகளெல்லாம் சமானம். பிறகு ஒரு சந்தேகம் நமக்கு வரும், எதுக்கு உபநிஷத்து ஒரேடியா ஒரு இதுல சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அஞ்சு கோஷத்தையும் படிப்படியாக சென்றார் சொல்ல வேண்டியது தானே, எதற்கு தனி ஒவ்வொரு தனித்தனியாக சொல்கிறது, ஒவ்வொரு முறையும் தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதினி எதற்கு சொல்லணும். இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் அல்ல, சங்கராச்சாரியாருக்கும் வந்தது. அவர் பதில் சொல்றார், இப்படி மீண்டும் மீண்டும் உபனிஷத் தனியாக சொல்வதற்கு காரணம் தபசினுடைய பெருமையை காட்டுவதற்காக. தபஸ் ஸ்துத்யர்த்தம், தபஸை புகழ்வதற்காக, தபஸ் என்பது முக்கியம் என்பதை காட்டுவதற்காக உபனிஷத் இப்படி செய்தது. அப்ப ரூல் படி என்ன பண்ணணும், அன்னமய கோஷம் முடிஞ்ச உடனே கிளாஸ் முடிச்சிடணும், போய் ஒரு வாரம் தபஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வரணும், பிராணமயத்தை எடுத்துட்டு அனுப்பிச்சிடணும், தபஸ் பண்ணிட்டு வரணும். அந்த தபஸுக்காக ஒவ்வொரு முறை போய் போய் தபஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு மனம் அந்தர்முகம் ஆக ஆக கருத்துக்கள் விளங்குகின்றன. நம்ம வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது என்று சொன்னால், எவ்வளவு முறை அதே மனசோட அதே வாக்கியத்தை படிச்சு எப்படி புரிந்து கொள்ள முடியும், அதே மாதிரிதான் புரிஞ்சுக்கோ. வாக்கியத்தை மாத்தினா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அதே வாக்கியம் அதே உபதேசம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்னா நம்முடைய கையில தான் இருக்கு. இதனாலதான் வேதாந்தத்தை மட்டும் ஆர்கியூ பண்ணி வாதம் பண்ணி இனியொருவருக்கு புரிய வைக்க முடியவே முடியாது. காரணம் என்ன, நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாதம் பண்ணாலும் புரிஞ்சுக்கிறது அவர் கையில் இருக்கே, நம்ம கையில இல்லையே. ஆகவே வேதாந்த ஒண்ணுதான் வாதத்தினால் புரிய வைக்க முடியாது, சம்வாதத்தினாலதான் புரியும். சம்வாதம் என்ன, உபதேசம் பண்ணி அதை சிஷ்ய பாவத்தோட கேட்டா தான் புரியுமே தவிர, வாதம் பண்ணி நம்மிடம் ஒரு சரியான கருத்து இருந்தா மற்றவர்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப சந்தேகம் நமக்கு வரும். நான் சரியா தானே சொல்றேன், லாஜிக் தத்துவ ரீதியா தானே சொல்றேன், ஏன் புரியாதுன்னா. அதை வாங்கிக்கிறதுக்கு மனம் இல்லை என்றால் நம்ம எவ்வளவு சரியாக உண்மையை சொன்னாலும் அது புரியாது. சில பேர் என்னன்னா உண்மை எல்லாத்துக்கும் புரிஞ்சிடணும்னு நினைப்பார்கள். நான் உண்மையத்தேன்னு சொல்றேன், சரியத்தேன்னு சொல்றேன், ஏன் புரியலனா, ஏன் புரியலனா, அதற்கு மனம் பக்குவம் இல்லை. அந்த மனப்பக்குவம் வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா தபஸ், இந்திரிய மன நிக்ரஹக, அதுதான் இதனுடைய சாரம். இனி கடைசி பகுதிக்கு வருவோம். ஆறாவது, ஆனந்தோ பிரம்மேதி வ்யஜானாத். இங்கதான் நமக்கு விசாரம் இருக்கின்றது. விஞ்ஞானமய கோஷம் வரை அன்னமய கோஷத்திலிருந்து படிப்படியாக வந்தார். விஞ்ஞானமய கோஷத்திற்கு அடுத்த கோஷம் என்ன? ஆனந்தமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்திற்கு பிறகு அவர் ஆனந்தமய கோஷத்தை பிரம்மன்னு புரிந்து கொண்டார். பிறகு ஆனந்தமய கோஷமும் பிரம்மன் அல்ல. காரணம் என்ன? ஆனந்தமய கோஷம்ங்கிறது போக்தா. ஆனந்தமய கோஷம் போக்தா, விஞ்ஞானமய கோஷம் கர்த்தா, மனோமய கோஷம் கரணம், பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமும் காரியம். அப்படி நம்ம படிச்சிருக்கோம் நினைக்கிறேன், இது நான் சொல்லியிருப்பேன். காரியம், கரணம், கர்த்தா, போக்தா, இவைகள் தான் கோஷங்கள். காரியம்னா ஃபைனல் ப்ராடக்ட். அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் காரியம்னு சொல்லப்படுகிறது. மனோமய கோஷம்ங்கிறது கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது கர்த்தா, கர்த்தான செயல் செய்பவன். ஆனந்தமய கோஷம்ங்கிறது போக்தா, அனுபவிப்பவன் பலனை. இப்ப போக்தாவும் விகாரத்தை அடையணுமா அடையக்கூடாதா? விகாரத்தை அடையாம ஏது போக்தா? நம்ம ஒரு பொருளை வாயில வச்சு சாப்பிடுறோம், மனசுல ஒரு விகாரமும் வரலன்னு வச்சுக்கோமே, அதனுடைய சுவை நமக்கு தெரியுமா? தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம வாயில் ஒருத்தர் லட்ட போடுறாருன்னு வச்சுக்கோமே, நம்ம மனசுல ஒரு விகாரமும் வராது, அதுக்கு நம்ம போக்தாவும் அல்ல. அதுக்கப்புறம் யாராவது நீ ஏன் லட்ட சாப்பிட்டீன்னா நம்ம என்ன சொல்லலாம்? நான் போக்தாவே அல்லன்னு சொல்லலாம். காரணம் என்ன? ஒரு விகாரமும் வரவில்லை. இதுல இருந்து என்ன? போக்தாவும் விகாரத்திற்கு உட்பட்டவன். அதற்கும் பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம்? எது விகாரத்திற்குட்பட்டதோ அது பிரம்மன் அல்ல என்ற முடிவுக்கு வந்து கடைசியில வர்றார். ஆனந்தம் பிரம்ம என்று தெரிந்து கொண்டார். இதில் ஆனந்தமய கோஷத்தை உபனிஷத் விட்டுவிட்டது. விஞ்ஞானமய கோஷத்திற்கு பிறகு ஆனந்தமய கோஷத்தை பிரம்மன்னு தெரிஞ்சு, அதற்கு பிறகு ஆனந்தமய கோஷத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆனந்தத்தை பிரம்மன் என்று தெரிந்து கொண்டார் என்ற கருத்து இங்கு வருகிறது. இப்ப ஐந்தாவது அனுவாகத்திலிருந்து ஆறாவது அனுவாகம் ஆனந்தம் என்று இங்கு சொல்வது முக்கிய பிரம்மன். இதை வந்து கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானமய கோஷத்துக்கு அடுத்தது ஆனந்தம்னு சொல்லப்பட்டதே தவிர ஆனந்தமய கோஷம்னு சொல்லவில்லை. அப்ப உபனிஷத் என்ன செய்து விட்டது? ஆனந்தமய கோஷத்தை விட்டுவிட்டு அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து ஆனந்தத்துக்கு வருகின்றது. இப்ப இந்த ஆறாவது அனுபாகத்தில் சொல்லப்பட்ட ஞானம் சரியான ஞானம். அது எப்படி தெரியுதுன்னா, இந்த ஞானத்திற்கு பிறகு புனரேவ வருணம் பிதரம் உபசசாரங்கிறது கிடையாது. இந்த ஞானத்திற்கு பிறகு என்ன செய்துட்டார்? பேசாம இருந்துட்டார். மீண்டும் குருவை போய் தொந்தரவு பண்ணல, மீண்டும் சொல்லுங்க மீண்டும் சொல்லுங்க, அவர் போகல. இதுல இருந்து என்ன தெரிகிறது? சரியான ஞானத்தை அடைந்து விட்டார். எப்படி சரியான ஞானம்? இந்த வித்தியைக்கு என்ன பெயர் என்பதெல்லாம் இதில் வருகின்றது. அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.